நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இன்னும் இரு தினங்களில் முடிய போகும் 2019 ஆண்டு இந்திய வரலாற்று புத்தகங்களில் சில பக்கங்களை சொந்தமாக்கிக் கொண்டுள்ளது. 2019 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் நினைவுகள். இந்தியாவின் தலைப்பகுதி மற்றும் தலைவலியாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 பிரிக்கப்பட்டது. மத்திய மந்திரி சபையின் முடிவின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் என்று இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படும் என்று மாநிலங்களவையில் அறிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எதிர்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 125 வாக்குகளும் எதிராக 61 வாக்குகளும் பதிவாகின. இதனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 பிரிக்கப்பட்டது. சட்டசபையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரும் சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசமாக லடாக் பகுதியும் செயல்படும் என்று அமித்ஷா அறிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீரில் எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டன. காஷ்மீர் பகுதியில் அசாதாரண சூழல் நிலவுவதாக எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாலும் மத்திய அரசு தனது முடிவில் உறுதியாக இருந்தது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 மற்றும் 35A சட்டப்பிரிவுகளையும் மத்திய அரசு ரத்து செய்தது. மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் போராட்டங்களை நடத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ,
மத அடிப்படையிலே வேற்றுமை உணர்வுகளை வளர்த்து இன்றைக்கு காஷ்மீரை கபலீகரம் செய்கிறீர்கள். காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை விட இன்னொரு கொடுமை அங்கும் நடக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர்விளைவு உண்டு. இந்திய அரசே, உனக்கு எதிர்விளைவு இதிலே காஷ்மீரில் ஏற்படும்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டதால் இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்த வருடம் இந்தியாவை உலுக்கிய மற்றொரு செய்தி புல்வாமா தாக்குதல். கடந்த பிப்ரவரி மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 40 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த வாகனங்கள் சென்றபோது அந்த வாகனங்கள் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. 70 பேருந்துகளில் சுமார் 2500 ரிசர்வ் காவல் படையினர் சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வீதிகளில் தொடங்கி வாட்ஸ்அப் குழுக்கள் வரை பலரும் எழுதிய தீர்ப்பு இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. புல்வாமா தாக்குதலுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மிக பெரும் தவறு செய்கிறது பாகிஸ்தான் என்றும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் பிரதமர். பிரதமர் கூறியது போல் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிப்ரவரி மாதம் கடைசியில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானங்கள் எல்லை தாண்டி பாகிஸ்தான் நாட்டிற்குள் சென்று அங்கிருந்த ஆயுததாரிகள் முகாம்களை தாக்கி அழித்தன. இந்தியாவின் 12 மிரேஜ் ஜெட் விமானங்கள் எல்லை தாண்டி பாகிஸ்தான் நாட்டிற்குள் சென்று சுமார் 1000 கிலோ வெடிகுண்டுகளை ஆயுததாரிகள் முகாம்கள் மீது வீசின. இந்திய வான்படையின் தாக்குதலில் பாகிஸ்தானில் இயங்கிய முக்கிய ஆயுததாரிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்தது. ஆனால் இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது இந்திய விமானம் ஒன்றை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அதிலிருந்த இந்திய விமானப்படை வீரரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான அபிநந்தன் வர்தமான் பாகிஸ்தானிடம் சிக்கிக் கொண்டார். அவரை பத்திரமாக மீட்க வேண்டும் என்று தேசம் முழுவதும் கோரிக்கை வலுத்தது. மேலும் அவரின் காணொலியை பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்ட போது தேசமே கொதித்து எழுந்தது. ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி அபிநந்தனை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்தது. அதேபோல் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் அபிநந்தனை விடுவிக்க வலியுறுத்தின. இதன் பிறகு 2 நாட்கள் கழித்து அபிநந்தன் பத்திரமாக இந்தியா திரும்பி வந்தார். தேசம் திரும்பிய விமானப்படை வீரர் அபிநந்தன் இந்தியா முழுவதும் கதாநாயகனாக பார்க்கப்பட்டார். அண்டை நாடான இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் தேவாலயங்கள், நட்சத்திர ஓட்டல்கள் உட்பட 8 இடங்களில் அடுத்தடுத்து நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 225 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலில் 6 இந்தியர்களும் கொல்லப்பட்டனர். அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலுக்கு இந்திய தலைவர்கள் தங்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி:
இந்திய அரசு இது தலையிட்டு அவர்களுக்கு துணை நிற்க, இலங்கை அரசுக்கு இந்திய அரசு துணை நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்ந்து அங்கு நடைபெறாத வண்ணம் இந்திய அரசாங்கம் என்ன உதவி செய்யுமோ அந்த வகையிலே அந்த இலங்கை.
கடந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கேரளம், தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வருடம் மத்திய அரசு வெளியிட்ட தேசிய கல்விக் கொள்கை 2009 வரைவு அறிக்கையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் இந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழகத்திலும் இந்த போராட்டங்கள் உச்சகட்டத்தில் நடைபெற்றன. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான்:
இந்த கல்விக் கொள்கையில இந்தி கட்டாய படிக்க சொல்லப்படும், சமஸ்கிருதம் கட்டாயமா படிக்க வைப்பார்கள். எந்த தேசியனங்களின் தாய்மொழியும் கற்பிக்கப்பட மாட்டார். எந்த தேசியனங்களின் வரலாறையும் நீ படிக்க முடியாது.
இந்திய பொருளாதாரம் கடும் சரிவை நோக்கி சென்ற ஆண்டு 2019. 70 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்தியா சந்தித்ததில்லை. மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தவறான கொள்கையிலே பொருளாதார மந்தநிலைக்கு காரணம் என்று எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை சுமத்தின. திமுக தலைவர் MK Stalin:
இந்திய ஆட்டோமொபைல் துறையில் இந்த வீழ்ச்சி தொடர்ந்தால் 10 லட்சம் பேர் வேலை இழப்பார்கள் என்று இந்திய ஆட்டோமொபைலுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் ஆதாரத்தோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.
மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா இந்தியா முழுவதும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து மத ரீதியான பிரச்சனையின் காரணமாக இந்தியாவிற்குள் முறையின்றி வரும் மக்களால் இந்திய குடியுரிமை பெற முடியும். ஆனால் இதில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்று மத்திய அரசு அறிவித்தது. புதிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தற்போதும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் மத்திய அரசுக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது. ஒரு வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் கொல்கத்தா மாநில போலீஸ் கமிஷனரின் இல்லத்திற்கு சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மத்திய அரசு சிபிஐயை வைத்துக் கொண்டு மாநிலங்களை மிரட்டுவதாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர். இதன் பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு என்று மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது இந்த வருடம். பல வருடங்களாக நிலவி வந்த அயோத்தி வழக்கில் இந்த நவம்பர் மாதம் தீர்ப்பளித்தது இந்திய உச்சநீதிமன்றம். சர்ச்சைக்குரிய நிலப்பகுதி இந்துக்களுக்கே சொந்தமென்றும் அயோத்தியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்திய உச்சநீதிமன்றம். இந்த வருடம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 350 இடங்களுக்கு மேல் பெற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அரியணையில் அமர்ந்தது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி 38 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுக வெறும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. மக்களவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றாலும் இந்த வருடம் பல மாநிலங்களில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் பாஜக தோல்வியடைந்தது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பாஜக அரசு முடிவுக்கு வந்தது. மேலும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை இழந்தது. நாட்டில் வன்முறை அதிகரித்து விட்டதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதிய 50 பேர் மீது தேச துரோக வழக்கு, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்திய வருகை, நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய சந்திராயன் 2 தோல்வியும் முக்கிய செய்திகளாக பார்க்கப்பட்டன. இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக ராஜ்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil